உங்களுக்கு நேரம் போகாட்டி என்ன பண்ணுவீங்க? ஐ மீன் போர் அடிச்சா உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்குமா? புத்தகத்தை வாசிச்சாதான் அடுத்தவங்க அனுபவிச்சு சொல்ற அறிவுரைகளை நம்ம கடைபிடிக்க முடியும். நாம நமக்குன்னு சுயநலமா வாழாம மற்றவங்களுக்குன்னு வாழுவோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போமா?
கவிதா வீட்டுக்கு வனஜா வந்தா. அவளை பார்த்த உடனே கவிதா, ஹாய் வனஜா, வா வா, நல்ல வேளை எங்கள் வீட்டுக்கு வந்த, ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலைன்னு சொன்னான். வனஜா அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே, என்ன கவிதா இப்படி சொல்கிற, ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிக்க முடியாதது, போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு சொல்கிறிய, போன நேரத்தை திரும்ப எடுக்க முடியுமா, அதை நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம்னு வேதத்தில் போட்டிருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னான். அதுக்கு கர்த்தா, பரீட்சை முடிஞ்சிட்டுது, அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்க இன்னும் நாள் இருக்குது, படிக்க ஒன்றும் இல்லை, என்ன தான் பண்ணேன்னு கேட்டான். உடனே வனஜா, படிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலையா? நம்ம உபயோகமாக நிறைய பண்ணலாம். மற்றவங்களோட நல்ல விஷயங்களை, குணத்தை புகழ்றதோட மதிப்பை பற்றி ஒரு புக்கில் நான் வாசித்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உனக்கு எழுத்தாளர் மார்க் ட்வைன் தெரியும் தானே? அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? யாராவது ஒருத்தர் என்னையை புகழ்ந்துட்டாங்கன்னா அதை வச்சே நான் 2 மாதம் வாழ்ந்துருவேன். இந்த மாதிரி நிறைய மேற்கோள்களை அந்த கட்டுரையில் வாசித்தேன். நாம் பார்க்குற ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டையும் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுங்கிறத மட்டும் நாம் தேடி பார்க்கணுமா? அப்படி நாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா எல்லார்கிட்டேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடலாம்னு சொன்னான். இதை கேட்ட கவிதா, பொதுவாக நாம் மற்றவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு தான் பார்ப்போம்னு சொன்னான். அதுக்கு வனஜா, கரெக்டாக சொன்னேன், நான் அந்த கட்டுரையில் வாசித்த இன்னொரு மேற்கோள் சொல்கிறேன், அடுத்தவரை புகழ்ந்து பேசுவதால் நாம் இழப்பது எதுவுமே இல்லை. நம்மை சுற்றியுள்ளோரை சிறிதளவு புகழ்ந்தாலே அவர்கள் நமக்காக எதையும் செய்ய துணிவார்கள். கடைசியாக இன்னொரு மேற்கோள் சொல்கிறேன், உணவுக்கு பின் சாப்பிடும் இனிப்பு போல புகழ்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது. மற்றவர்களை புகழ்வதன் மூலம் எவ்வளவு தூரம் நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள்னு சொன்னான். கவிதாவாகிட்ட, வனஜா நீ வாசித்த புக்கை எனக்கும் கொடு, நானும் அதை வாசிக்கணும்னு சொல்ல, வனஜா நீ வாசிக்க ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியும், நான் அந்த புக்கை கையோடு கொண்டு வந்திருக்கேன், இந்தா வாசிட்டு தான்னு சொல்லி புத்தகத்தை அவள் கையில் கொடுத்தா. கவிதா புத்தகத்தை வாங்கிக்கிட்டே, தேங்க்ஸ் வனஜா, ஆமாம் கையில் என்ன சிடி வச்சுருக்கேன்னு கேட்டா. அதுக்கு வனஞ்சா, இது ஒரு ஆடியோ சிடி, இதில் ஒரு சின்ன நாடகம் இருக்குது, கேட்போமான்னு கேட்டா. உடனே கவிதா சிடி பிளேயரை ஆன் பண்ணுனா, நாடகம் ஓட ஆரம்பித்தது. சித்ரா, நர்ஸ், என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? நர்ஸ், எங்கள் ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு தனி ரூம் கொடுக்க இடம் இல்லை, அதனால் ஏற்கனவே ஒருத்தங்க இருக்கிற ரூமை நீங்கள் ஷேர் பண்ணணும், இதுதான் அந்த ரூம். சித்ரா, இவங்க பேர் சந்திரி, இவங்க எங்கள் மருத்துவமனையில் பல மாதங்களாக இருக்காங்க, இவங்களால் படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாது, சாய்வாக உட்கார வச்சா உட்காந்துக்கிடுவாங்க. இவங்க பெட்டுக்கு எதிர்ப்பக்கமாக உங்கள் பெட்டை போடுறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு துணையாக இருக்கும், நேரமும் போகும். சந்திரி, சித்ரா நீங்கள் என் ரூமுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். சித்ரா, இது என்ன ரூம், உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்சிருது, ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குது, அது பக்கத்தில் உங்கள் கட்டில் இருக்குது, என் பக்கத்தில் வெறும் சுவர் தானே இருக்குது, வெளி உலகத்தை நான் பார்க்கவே முடியாது போலையே. சந்திரி, சித்ரா உங்களாலேயும் நடக்க முடியாதா? சித்ரா, பார்த்தீங்க இல்லையா, என்னைய ஸ்ட்ரெச்சரில் வச்சு தானே உள்ளே கொண்டு வந்தாங்க, என்னைய படுக்கையில் தூக்கி தானே போட்டாங்க, தெரியாத மாதிரி கேட்குறீங்க. சந்திரி, சாரி, ஜன்னல் உங்கள் பக்கத்தில் இல்லையேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த ஜன்னல் வழியாக என்னெல்லாம் பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் அப்படியே படம் போல் உங்களுக்கு சொல்கிறேன். சித்ரா, என்னதான் இருந்தாலும் நாமளே பார்க்குற மாதிரி இருக்குமா? சரி சரி சொல்லுங்க சந்திரி, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சந்திரி, ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு பார்க்கு தெரியுது, அந்த பார்க்கில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் உற்சாகமாக விளையாண்டுட்டு இருக்காங்க, சில பேர் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க, சில பேர் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, சில பையங்க பந்து போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா, வேற யாரெல்லாம் அங்கே இருக்காங்க? சந்திரி, அங்கே போட்டிருக்கிற கல் பெஞ்சில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, காதலர்கள் மாதிரி தெரியுது, எவ்வளவு சத்தம் ஆரவாரம், ஆனால் அவங்க 2 பேரும் இதை கண்டுக்கிட்டதாகவே தெரியலை, அவங்க தனி உலகத்தில் இருக்காங்க, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு, ஒருத்தர் கண்ணுக்குள்ளே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எங்கேயோ சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர் முகத்துலேயும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. சித்ரா, வேற என்னெல்லாம் தெரியுது? சந்திரி, வண்ண வண்ண பூக்கள் அந்த பார்க்கை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குது, ரோஜாக்களில் தான் எத்தனை வர்ணங்கள், சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, பிங்க்கு, அப்புறம் கேந்தி, செம்பருத்தி எல்லாமே பூத்து குலுங்குது. அந்த பார்க் வேலியில் பிச்சு பந்தலாக படர்ந்துருக்குது. சித்ரா, அங்கே மரங்கள் இருக்குதா? சந்திரி, ஆமாம், நிறைய மரங்கள். ஆலமரம், மாமரம், இன்னும் பெயர் தெரியாத எத்தனையோ மரங்கள். மரத்தில் பறவைகள் உட்கார்ந்துருக்குது. அந்த இடத்த பார்க்கும்போதே மனசுக்குள்ளே உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கி வருது. சித்ரா, ஆமாம் சந்திரி, நீங்கள் சொல்கிறத கேட்கவே எனக்கு சந்தோஷமாக இருக்குத. அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். சித்ரா, நர்ஸ் இங்கே கொஞ்சம் வாங்களேன். நர்ஸ், என்ன சித்ரா? சித்ரா, சந்திரியை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? நர்ஸ், ஒரு ஸ்கேன் எடுக்க அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சித்ரா, நானும் இங்கே வந்து பல நாட்கள் ஆயிட்டுது. எனக்கு ஜன்னல் பக்கத்தில் உள்ள படுக்கையை கொடுங்களேன். சந்திரியை ஏன் இடத்துல படுக்க வைங்களேன்? நர்ஸ், அப்படிலாம் செய்ய முடியாது. பேசாமல் உங்கள் படுக்கையில் படுத்துருங்க, நான் போகிறேன். சித்ரா தனக்குள்ளே சொல்கிறான். சந்திரி கொடுத்து வச்சவா ஜன்னல் பக்கத்தில் படுத்துருக்கா. எல்லாத்தையும் பார்க்கா. பார்க்க பார்க்குறா, பிள்ளைங்க விளையாடுறத பார்க்குறா, மரம், செடி, பூனி எல்லாத்தையும் கண் குளிர பார்க்கா. அதான் அவள் முகத்தில் எப்பவும் ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு அந்த கொடுப்புனே இல்லை. சே, இவள் என்னைக்கு ஒளிவாளோ அன்னைக்கு தான் எனக்கு ஜன்னல் பக்கத்தில் படுக்க கிடைக்கும். எவ்வளவு நாள் காத்திருக்கணுமோ தெரியலை. சித்ரா, சந்திரி, சந்திரி, தூங்கிட்டியா? சந்திரி மெல்ல, இல்லை. சித்ரா, அப்போ ஏன் பேசாமல் இருக்க? மழை பெய்த, உனக்கு ஜன்னல் வழியாக பார்க்க தெரியலையா? சந்திரி மெல்ல, தெரியுது. சித்ரா, இப்போ ராத்திரி 1 மணி இருக்குமா? சந்திரி, ம். சித்ரா, விளக்கு வெளிச்சத்தில் மழை பெய்யும் போது பார்க் எப்படி இருக்குது? சந்திரி மெல்ல, மழையில் மரங்களும் செடிகளும் குளிக்குது. தண்ணி மேலே பட்ட உடனே பூக்கள் கூட தலையை ஆட்டி செரிக்குது. சித்ரா, அப்புறம்? சந்திரி, எனக்கு ரொம்ப குளிருது. ஐயோ, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. கை இழுத்துட்டு போகுது, பெல் அடிக்க முடியல. சித்ரா, உன் பக்கத்தில் உள்ள பெல் அடியேன். சித்ரா, குளிருதா? குளிரட்டும். மூச்சு வாங்குதா? வாங்கட்டும். நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். நீ போனாதான் எனக்கு அந்த படுக்க கிடைக்கும். சந்திரி, மா இயேசுவே. சித்ரா, நர்ஸ், சந்திரி இறந்து போயிட்டாங்க இல்லையா? இப்போவாவது அந்த இடத்துல என் படுக்கையை போடுவீங்களா? நர்ஸ், சரி. சித்ரா, நல்லா ஜன்னல் பக்கமாக இழுத்து போடுங்க. இது என்ன, ஜன்னல் வழியாக பார்த்தா வெறும் சுவர் மட்டும்தான் தெரியுது. பார்க் எங்க? நர்ஸ், இங்கே இருந்த பார்க் எங்க? நர்ஸ், பார்க்கா? என்ன சித்ரா சொல்கிறீங்க, இங்கே ஏது பார்க்? சித்ரா, இந்த சுவர் எப்போ இங்கே வந்துச்சுது? நர்ஸ், பல வருஷங்களாக இந்த சுவர் தான் இங்கே இருக்குது. இங்கே பார்க்கெல்லாம் எதுவும் கிடையாது. சித்ரா, சந்திரி தினமும் அந்த ஜன்னல் வழியாக பார்த்து அந்த பார்க்கை எனக்கு வர்ணித்து சொல்லுவாங்களே, அது எந்த பார்க்? நர்ஸ், என்ன? சந்திரி ஜன்னல் வழியாக பார்த்து சொல்லுவாங்களா? சந்திரிக்கு கண் பார்வையே கிடையாது. ஒரு விபத்தில் அவங்க 2 கண்ணையும் இழந்துட்டாங்க. அது தெரியாதா உங்களுக்கு? அவங்க அதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சித்ரா, இல்லை நர்ஸ், இல்லை. சந்திரி என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க இல்லாததை இருக்கிறது மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. கடைசி வரைக்கும் என்கிட்ட மழை, மரம், பூன்னு வர்ணிச்சிட்டாங்களே. நான் தான் பாவி, நான் பாவி. ஐயோ நர்ஸ், நான் பாவி. அவங்களால எழுந்து நடக்க முடியாது, கண் பார்வை கிடையாது, ஆனாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக சமாதானமாக இருந்தாங்க. நான் பாவி, பொறாம பிடிச்ச பாவி நான். கவிதா பிளேயர் ஆஃப் பண்ணனா. அவள் கண்ணில் கண்ணீர் கட்டி இருக்குது. பொறாமை எவ்வளவு மோசமானது பார்த்தியா? சந்திரி சாவுக்கு சித்ரா காரணமாயிட்டாளன்னு சொன்னான். உடனே வனஞ்சா. ஆனால் அதே சமயம் சந்திரியை நினச்சிப்பாரு. சாகிற நேரத்தில் கூட சித்ரா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். ரெண்டு பேருடைய ஆட்டிடியூட்லேயும் எவ்வளவு வித்தியாசம். சந்திரி மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை போர் அடிக்காது. அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செய்யலாம், எப்படி பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கலாம்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். நாமும் சந்தோஷமாக இருப்போம்னு சொன்னான். அதுக்கு கவிதா, வனஞ்சா ரொம்ப தேங்க்ஸ், என் ஆட்டிடியூடையே மாற்றிட்டேன்னு சொன்னான். வணக்கம் நேயர்களே, மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமும் பொறாமையும் அப்படிங்கிற கதையை பார்த்தோம். கவிதா வனஜா கதைக்குள்ள இன்னொரு கதை, சித்ரா சந்திரி கதை. ரெண்டு கதையும் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்தது இல்லையா? நேரத்தை நாம் வந்து எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிடணும், அடுத்தவங்களை எப்படி பாராட்டணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சந்திரி சித்ரா கதையில் மற்றவங்களுக்காக நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த கலந்துரையாடலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் டாரிஸ் வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர் டாரிஸ்.
வணக்கம்.
நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்.
டிடபிள்யூஆர்லேருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.
கதையை பார்த்தீங்க இல்லையா, வனஜாவும் கவிதாவும் பேசிக்கிறாங்க, அப்புறம் ஒரு ஆடியோ போட்டு ஒரு ஆடியோ ட்ராமா அவங்க கேட்குறாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வனஜா கவிதா அந்த எபிசோடை நம்ம எடுத்துக்கணுமோ?
அதில் வந்து நம்ம பார்க்குறோம், ரெண்டு பேரும் வந்து நல்ல யங் கேர்ள்ஸ். ரொம்ப ஓல்டாகி இருந்திருந்தால் கூட அவங்க வந்து ஐயோ என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியலையே, சும்மா இருக்கோமே, ஏன்னா போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு அப்படி அவங்க கூட சொல்லக்கூடாது. பட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம், எக்ஸ்கியூசபிள். ஆனால் இதில் வந்து தே ஆர் போத் வெரி யங் வைப்ரண்ட் கேர்ள்ஸ். அவங்க வந்து எனக்கு போர் அடிக்குது எனக்கு என்ன செய்ய அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையே அவங்க இந்த மாதிரி பிள்ளைகள் வாயிலேருந்து வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய அந்த மாதிரி தான் பார்க்குறோம், போர் அடிக்குங்கிற ஒரு ரீசனை வச்சுக்கிட்டே 24 hours இல்லைன்னா எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு டேயில் அந்த டிவி முன்னாலேயோ இல்லை செல்லு முன்னாலேயோ தங்க வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் இந்த காலத்தில். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் அதே மாதிரி தான் 24 hours கொடுத்துருக்குறாரு. எத்தனையோ பேர்களுக்கு வந்து அந்த நாளை காணக்கூடிய அந்த பாக்கியம் கூட இல்லை. நிறைய பேர் வந்து தூங்குற மாதிரி இருக்குது, மார்னிங் போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கொடுக்குற அந்த மணித்துளிகளை வந்து நம்ம வீணாக்காமல் அதை எவ்வளோ தூரம் மேக்சிமமாக பிரயோஜனப்படுத்த முடியுமோ பிரயோஜனம். ஏன்னா காலத்தே காலம் பொல்லாதவைகளான அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக கொடுக்குற அந்த நேரம், அது வந்து நம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம். அதுவும் இளம் வயதில் இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து இதில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தங்களை வந்து என்ன பண்ணிக்கிடணும், எக்யூப் பண்ணிக்கொடணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளும் அந்த அளவுக்கு கம்பீட்டண்ட்டாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிள்ளைகள் வந்து இந்த உலகத்தில் கம்பீட் பண்ண முடியும். ஸோ லைஃப்புங்கிற வந்து எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும், டிகிரி வாங்கணும், அது ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வாழ்க்கையில், அவ்வளோதான். அப்போது அதை தவிர நம்ம நிறைய காரியங்கள் நம்ம உலகத்தில் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் நம்ம அழகாக புக் படிக்கலாம். புக்ஸ் ஆர் த ஐஸ் டு த வேர்ல்டுன்னு சொல்லுவோம், விண்டோஸ் டு த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வாசிக்க வந்து நம்மளுக்கு உலகத்தில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். கற்பனையும் நமக்கு நிறைய நினைச்சுவோம். இப்போ இந்த காலத்து பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் உள்ள ரீடிங் கெப்பாசிட்டியே இல்லை. இந்த பேக்கன் அழகாக சொல்லுவான், ரீடிங் மேக்கத்தை ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீடிங்குங்கிறது வந்து நமக்கு இல்லாததுனால இந்த இமேஜினேட்டிவ் கெப்பாசிட்டியே இந்த காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அப்போ இந்த இமேஜினேட்டிவ் கற்பனை திறனை அவங்க வளர்த்துக்கிடணும் அப்படின்னா புக்ஸ் தான் பெஸ்ட்டு, இட்ஸ் எ வெரி குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்ஸை வாசிக்க அந்த பிள்ளைகள் வந்து அழகாக மோல்டு பண்ணப்படும். அதில் இந்த ஃப்ரெண்டு கூட சொல்கிறா இல்லையா, நான் மார்க் டுவைன் புக்கை வாசித்தேன், அதுலேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். கொட்டேஷனாக நம்ம சொல்கிறேன். இந்த காலத்தில் இந்த மெமரைஸ் நல்ல அழகான ப்ராபர்ப்ஸை மெமரைஸ் பண்ணுறதோ அந்த கொட்டேஷனில் படிக்கிறதோ ரொம்ப நில், ப்ராக்டிக்கலி ரொம்ப நில். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற இதில் வந்து இந்த ரிட்டனோ இதில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ அதுகள்லாம் அந்த வார்த்தைகள்லாம் சும்மா அது கொட்டேஷன் மாத்திரம் இல்லை, அதில் ஏதாவது ஒரு நல்ல உண்மையோ நல்ல ஒரு மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய நல்ல காரியங்கள் இருக்கும். இப்போ அதை நம்ம வாசிக்க அது வந்து சும்மா நம்ம மைண்டில் மாத்திரம் இல்லை, அது இருதயத்துக்குள்ளும் போய் செயல்பட்டு நம்மளை அழகாக என்ன பண்ணும், மோல்டு பண்ணும். ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டராகவோ நம்மளுடைய பர்சனாலிட்டியோ இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதில் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டைம் எனக்கு வேஸ்ட் பண்ணாமல் போர் அடிக்குங்கிறத வார்த்தையவே சொல்லாமல் பிரயோஜனமாக தங்களை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணிக்கலாம், தங்களை எக்யூப் பண்ணிக்கலாம். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடமற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுக்கு நம்ம இடறதெல்லாம் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும், நல்ல காரியங்களை நம்மளை கற்றுக்கொள்ளணும். அப்படி நிறைய படிக்க தான் நம்மளுக்கு வந்து எது எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னென்ன வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியங்கள், சில உலகத்தை குறித்த காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லாவே அறிஞ்சிக்கலாம். ஸோ அந்த பிள்ளை அழகாக அவள் சொல்கிறா,
கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறான்
ஓரளவு. அந்த பிள்ளை கொஞ்சம் மெச்சோர்டாக தன்னுடைய லைஃப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதில் என்ன அப்படின்னா, அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரெண்டுகிட்ட அதை ஷேர் பண்ணுறான். சிலர் வந்து அவள் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன நம்ம கறித்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னப்பா. அந்த பிள்ளை அப்படி இல்லை, நல்லா வந்து அவள் ஃப்ரெண்டுச்சு அப்படி சொல்லாத, கடவுள் கொடுத்த காரியங்களை நம்ம நினைச்சக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது, எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக நம்ம டைமை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவள் வந்து எடுத்து சொல்கிறான். ஸோ அதுவே ரொம்ப கிரேட் தான். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ஒரு கட்ரோட் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்க முன்னேறியக்கூடாது அப்படின்னு பின்னாலேருந்து இழுக்கிற அந்த டைப்பில் உள்ள உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சூழ்நிலை இந்த பிள்ளை வந்து இங்கே பாரு நீ இப்படி இருக்கணும், இது மூலமாக நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய இதை ஷேர் பண்ணுறான். அதுவே ஒரு இட்ஸ் எ வெரி குட் கேரக்டர் கொடுக்குறான்.
ஸோ உடனே அவளும் புக்கத்தா அப்படி
வாங்கிக்கிட்டா வாங்கிக்கிட்டா. ஸோ அவளுக்கும் அந்த ஆட்டிடியூட், ஷி ஹேஸ் த கெப்பாசிட்டி டு சேஞ்ச். ஒரு பிள்ளை அவள் சொல்லும்போது சரி பரவாயில்ல அவள் நல்ல காரியத்தை சொல்கிறா, ஓ இதில் நல்லது இருக்கும் போல, அப்போ நம்ம படிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த புத்தி அவளுக்கு வருது, அந்த ஆட்டிடியூடு வந்து சேஞ்ச் ஆகுது, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த குழந்தைகள் இப்படி சேரும்போது இப்படி பாசிட்டிவாக பேசும்போது அவுட்கம் வந்து எப்படி இருக்கும், நல்லா பாசிட்டிவாக இருக்கும்.
ஆமாம், இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன், பேரண்ட்ஸ் சொன்னால் கூட பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. பியர் வந்த உடனே
அது அந்த அட்ராக்ஷன், பியர் குரூப் அவளுக்கு சொல்லிட்டா அப்போ சரியா இருக்கும் அப்படின்னு. தாய்கள் தாயோ தகுப்பனா சொல்லும் போது அது அட்வைஸ் மாதிரி இருக்கு, அதுகளுக்கு வந்து கேட்கறதுக்கு மனசு வராது, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இந்த பிள்ளைகளுக்கு வரும். இது அப்படி வரும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கிறனால மாற்றிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, மாற்றிக்கிறாங்க, ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நம்ம வரும்போது பார்க்குறோம்னா, ரெண்டு பேரும் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் என்ன பண்ணுறாங்க, படுத்துருக்குறாங்க. ரெண்டு பேருமே வந்து வீக், ரெண்டு பேருடைய நிலைமையுமே ரொம்ப பரதாபமான நிலைமை தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நர்ஸ் வந்து சொல்கிறா இவா வந்து தன்னுடைய உண்மையான நிலைமையை அவள் வெளிப்படுத்தி சொல்லலை. சந்திரிங்கிறவா வந்து தான் கண் தெரியாது அப்படிங்கிற ஃபேக்டெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மற்றவங்களுடைய நம்மளுக்கு குறையை நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்கள நம்மளை என்ன பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறனால மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஆட்டிடியூட் வரக்கூடாது. நார்மலாகவே நம்ம மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சாரி நம்ம நம்மளுக்கு மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே ஆட்டிடியூடை நம்மளும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு காட்டணும். ஸோ அவள் இதெல்லாம் என்ன செய்யலை, காட்டலை. தனக்கு மட்டும் இல்லை வேணும், ஐயோ அவளுக்கு அந்த விண்டோ சைடில் பெட்டை கொடுத்துருக்குறாங்க, அவளுக்கு எவ்வளோ அழகான வியூ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே பொறாமையில் தான் இருக்காளே தவிர அந்த பிள்ளையுடைய உண்மையான சிச்சுவேஷன் இவளுக்கு தெரியாது. தெரியாதனால மாத்திரம் இல்லை, இவளுக்குள்ளே அந்த உள்ளான அந்த ஆட்டிடியூடே அவளுக்கு அந்த பொறாமை பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறனால சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ அவள் பொறாமை பிடிச்ச நிறந்தினால அவளுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நாளெல்லாம் அவள் எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கா,
ஒரு இரிட்டேட்டட் ஃபீலிங்கில்
இருக்கிறான். ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்மளுக்கு அது கிடைக்கல, அவளுக்கு இது கிடச்சிருக்கு, நம்மளுக்கு இது வரல, நம்ம இங்கேயே கடந்து கஷ்டப்படுறோம், அவள் வெளி உலகத்தெல்லாம் அழகாக பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு பொறாமையிலே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, போயிட்டுருக்கா. இங்கே பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், அவள் தன்னுடைய நிலைமை எப்படியோ இருந்தாலும் அவள் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட உள்ளவளும் அதே நிலைமையில் தான் இருக்கா, அவள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் அவள் என்ன பண்ணுறா, பிஹேவ் பண்ணுறா இல்லையா. இல்லாததெல்லாம் அவள் கற்பனை பண்ணி அந்த பிள்ளைக்கு
சந்தோஷப்படுத்துறா.
அப்போ யூஸ்வலாக பாருங்கள், நம்ம கண்ணு உள்ளவங்க கூட அந்த வெளியே உள்ள அந்த உலகத்தை நம்ம இவ்வளோ ரசித்து நினைச்ச மாட்டோம். ஒவ்வொன்றும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம், அது நேச்சர் இஸ் த சிக்னேச்சர் ஆஃப் காட் அப்படிம்பாங்க. ஏன்னா இதை மாதிரி நம்ம எவ்வளோதான் ஒரு ப்ராக்டிக்கலாக வெளியே உலகத்தில் நம்ம ரெப்ளிக்காவை மாதிரி கொண்டு வர முடிஞ்சா கூட அந்த நேச்சர் வந்து ஸ்பெஷல் யூனிக்கு. ஆனால் அந்த நேச்சரை இவன் என்ன பண்ணுறா, தத்துவரூபமாக இமேஜின் பண்ணி அதை அப்பப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கா, கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஸோ நம்ம நேச்சரோட உறவாடும் போது அந்த நேச்சரோடைய அழகை ரசித்து ஆண்டவரை துதிக்கும் போது அதுவே அவரோட ப்ரேஸ் பண்ண மாதிரி இருக்கும், அதுவே நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் சமாதானத்தையும் என்ன செய்யும், கொண்டு வரும். இந்த சந்தோஷம் சமாதானத்தையும் தான் இந்த சந்திரி என்ன பண்ணியிருந்தா, அனுபவிச்சிருக்கா. அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை அவள் அனுபவிச்சனால அவளை அறியாமல் என்ன வருது, அந்த ஹாப்பினஸ் வந்து வெளியே வருது, அந்த நிம்மதி அவளுக்கு வெளியே வருது. அவள் சாவை குறிச்சியோ எதை குறிச்சியோ பயப்படலை, அவள் நிம்மதியாக என்ன பண்ணிக்கா, அப்பப்போ மழை பெய்து அந்த அழகை அவள் ரசிக்கா, அந்த ரசித்து அவள் சொல்கிறா, அந்த கற்பனையிலேயே அதுதான், தட் இஸ் வெரி யூனிக் இல்லையா. நம்ம இமேஜின் வந்து இப்படி பண்ணிக்கலாம், ஆனால் அந்த கற்பனை பண்ணி இன்னொரு ஆளுக்கு அதை அழகாக எடுத்து சொல்லி அந்த ஆள் அதன் மூலமாக ஒரு சந்தோஷப்படுது அப்படின்னா தட் இஸ் கிரேட். இன்றைக்கி நம்ம உட்காந்துக்கிடுவோம், நம்ம மைண்ட்ஸ்குள்ளே என்னத்தினாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரியும் செகண்ட் ஸ்டோரியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், முதல்ல உள்ள பிள்ளை வந்து அந்த புக்கு இல்லாத புக்கு படிக்கிற அந்த இமேஜினேஷனோட கெப்பாசிட்டி அதுகளுக்கு இல்லை, இந்த செகண்ட் ஸ்டோரியில் நீங்கள் பாருங்கள், அவள் அந்த நேச்சரை பார்த்து அவ்வளோ தூரம் அவள் என்ன பண்ணுறா, இல்லாத ஒரு நேச்சரை பார்த்து அவ்வளோ தூரம் அவள் என்ன பண்ணுறா, இமேஜினேட்டிவாக கற்பனையிலேயே அவள் அழகாக அவ்வளோ என்ன தத்துருவமாக கொடுக்கா. ஆனால் இந்த பிள்ளை வந்து அதை என்ன செய்யலை, அது உணரவே இல்லை நல்ல. ஸோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம நிறைய நேரங்களில் கண்ணிருந்தும் குருடராக இருக்கிறோம், அனுபவிக்க முடியாமல் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை வந்து தன்னை பற்றியே யோசிக்கலை, அவள் அங்கே இருக்க அவ்வளோ சந்தோஷப்படுத்தணும். ஸோ பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொருவனும் தனக்கானவனல்ல பிறர்க்கானவே நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ பிறனுக்காரர்களையும் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும், மற்றவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மற்றவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும் செய்யணும் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் நம்மளுக்குள்ள வரும். ஏன்னா த ஜாய், ரியல் ஜாய் இஸ் இன் கிவிங் அதர்ஸ். ஆண்டவர் வந்து நம்மளுக்காக உலகத்தையே, உலகத்தில் மனுஷருக்காக தன் உயிரே என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. ஸோ சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம மற்றவங்களுக்காக எது செய்யலாம், அண்ட் லவ் தை நேபர் அஸ் தே செல்ஃப். ஸோ லவ் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், வாரி கொடுப்போம். ஸோ வாழ்க்கையில் என்னது இருக்கோ இல்லையோ, என்ன வேதனை இருக்கமோ, கஷ்டத்தில் இருக்கோம், அந்த சந்திரி மாதிரி இவ்வளோ பெரிய வேதனையில் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு நம்மளுக்கு செய்கிறதுக்கு தெர் வில் பி ஆப்பர்ச்சுனிட்டி, தெர் வில் பி சான்சஸ். நம்மளுக்கும் அந்த சந்தோஷம் பெருகும், அவங்களுக்கும் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செஞ்ச மாதிரி இருக்கும், உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கதையிலையும் நம்ம வந்து ஏதேசம் சில காரியங்கள் வந்து ஓவர்லேப் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். எப்படி இந்த பிள்ளை வந்து சுயநலம் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு செஞ்சா, அதே மாதிரி சந்திரியும் தன் சுயநலம் இல்லாமல் இந்த கடைசி வரைக்கும். ஆனால் இந்த பிள்ளை மனதில் பாருங்கள், அந்த பொறாமை அப்படி எலும்பு உருக்கி மாதிரி அவ்வளோ அப்படியே அடக்கி வைக்கிறது சொல்கிறா பாருங்கள், அந்த ஃப்ரோஷியஸாக வர சொல்கிறா, சாப்பிட்டு போட்டு நீ எனக்கு என்ன செய்ய தடையாக இருக்கிற, அதனால் நீ போய் தொலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவன் மைண்டில் என்ன செய்யுது, ரொம்ப ஆதிக்கம் பண்ணுது. ஸோ அது வந்து நம்மளே என்ன செஞ்சிடும், அழிச்சிரும். பொறாமைங்கிறது வந்து நம்மளே என்ன செஞ்சிடும், எலும்புரிக்கி அப்படின்னு போட்டிருக்கு, நம்மளே அது என்ன செஞ்சிடும், அழிச்சிரும். அந்த நிலைமையில் கூட அந்த பிள்ளைக்கு அவள் சொல்கிற, ஐயோ எனக்கு மூச்சு விட முடியல, நீ கூப்பிடு, அப்போ கூட அவளுக்கு என்ன வரல, ஒரு இறக்கம் வரல பாருங்க, நீ போயிரு, நீ எனக்கு தடையாக இருக்கிற, நீ போயிட்டா நான் அதில் உட்காந்து என்ஜாய் பண்ணிடுறேன். ஸோ இந்த உலகத்தில் வெளியே ஒரு இது என்ஜாய் பண்ணுறது இஸ் நாட் ஸோ கிரேட் இல்லையா. வாட் யூ டூ அதன் மூலமாக கிடைக்கிறது, வெளியே பார்த்து பார்த்து சந்தோஷம் கிடைக்கிறத விட, ஒரு வாளுக்கு நம்ம ஒரு காரியம் செஞ்சுருக்குறோம், அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப கிரேட், அது ரொம்ப ரியல். அதை அந்த பிள்ளை என்ன செய்யலை, உணரலை,
அனுபவிக்கவே
இல்லை. ஏன்னா அவளுக்கு அனுபவிக்க முடியாத அளவுக்கு மைண்டுக்குள்ளே அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த இது வந்து நிறைஞ்சிருக்கு. வந்த உடனே பாருங்கள், எனக்கு அது தந்துருங்களேன், அது தந்துருங்களேன், அந்த அந்த பிள்ளையோட நிலைமையை உணரலை, எனக்கு அங்கே கிடச்சிட்டா நல்லா இருக்குமே, எப்படா அவள் போவா. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து ரொம்ப ஒரு நம்மளையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அழிச்சிக்கிறோம். அந்த சின்ங்கிறது அந்த சின் ஆஃப் ஜெலசி வந்து நம்மளை வந்து ரொம்ப என்ன பண்ணிடுறோம், அழிச்சிரும். அதை வந்து அந்த பிள்ளை உணராதனால கடைசியில் என்ன செய்கிறா, உணர்றா, ரொம்ப உணருதா. நம்ம அந்த பிள்ளை இறந்து போன பிறகு ஐயோ நம்ம தப்பா, அட்லீஸ்ட் அந்த நேரமாக அது என்ன செய்கிறா, உணருதா. ஆனால் அதை உணர்றதோடு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. அதோடைய உணர்தலின் இஃபெக்ட் வந்து தெர் ஷுட் பி அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், மாறணும். மாறினா தான் அதில் பிரயோஜனம் இருக்குது இல்லையா. அதில் நம்ம ஐயோ அவளுக்கு அவளுக்கு அவசாவுக்கு நம்ம காரணம் ஆயிட்டோமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவளுக்கு வருது. பட் இட் ஷுட் அக்கம்பனி, இட் ஷுட் பி அக்கம்பனிட் பை அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். ஆனால் முதல் அந்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம் அந்த பிள்ளையோடைய ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருது, மாறிடுது.
நீங்க கூட அந்த கனெக்ஷனை நல்லா கொண்டு வந்தீங்க இந்த கதைக்கும் இந்த கதைக்கும். ஸோ இவ்வளவும் மாறுறா, இவ்வளவு மாறுறா, ஆட்டிடியூடு ரெண்டுவருக்குமே மாறுது. பட் இவ இறந்து
மாறுது, அவளுடைய சாவின் மூலமா தான் இவ வந்து உணர்தா. அப்போ அந்த கடவுள் நம்ம நம்மளுக்காக ஒரு உயிரை கொடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு இது செஞ்ச மாதிரி அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா, அவளுடைய உயிர் போன பிறகு தான் இவளுக்கு அந்த ரியலைசேஷன் வருது.
இனிமேல் அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து வாழணுங்கிற ஒரு பெரிய படிப்பனையை நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஸ்டுடியோக்கு நீங்கள் வந்ததுக்கு. ஒரு அறிஞர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்களாம், கடவுளை அறிந்த கிறிஸ்தவர்களுக்கும் கடவுளை அறியாத மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காரு. கடவுளை அறிந்த கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துக்காக வாழ்கிறதில்ல, அடுத்த உலகத்துக்கு தங்களை தயார்படுத்துகிற விதமாக இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. மற்றவங்க வந்து இந்த உலகத்துக்காகவே வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி நாம் வந்து உண்மையான கடவுளை அறிஞ்சவங்க. இந்த உலகத்தோடு நம்ம இந்த வாழ்க்கை முடிய போகிறது இல்லை, டெத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த வாழ்க்கைக்கு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? மற்றவங்களுக்காக வாழ்வோம், அது ஒரு தனி சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சந்திரியா அனுபவித்தா, ஆனால் சித்ரா அனுபவிக்கலை. ஆனால் நினச்சா இனிமேல் அவள் அனுபவிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி அவள் வந்து மனசு குத்துப்பட்டுச்சு அவளுக்கு, ஆனால் மனசு உணர்றதோடு அவள் நிப்பாட்டாமல் மற்றவங்களுக்காக அவள் ஹெல்ப் பண்ணவும் வரணும். அதே மாதிரி நாம் எப்படி வாழ்கிறோம், எல்லாம் எனக்கு வேணும், என்னுடைய பிள்ளைங்க, என் கணவன், என் மனைவி, என்னுடைய படிப்பு, பதவி அப்படின்ட்டு நான் ஒரு செல்ஃபிஷ் வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? அல்லது மற்றவங்களை நேசித்து அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், இன்றைக்கி நான் என்ன உதவி செய்ய போகிறேன், இன்றைக்கி நான் எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து அளவிட்டு சொல்லவே முடியாது, அதை உணர்ந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, நீங்களே ஒரு பிரதிக்தனை எடுத்துக்கிடலாம். டெய்லி நான் யாருக்காவது ஒரு ஹெல்ப் செய்வேன். ஹெல்ப்னா நீங்கள் பணம் அப்படி பெருசாக நினைக்காதீங்க. அவங்க பிரச்சனையை நம்ம கேட்கறது கூட ஒரு பெரிய ஹெல்ப் தான். அவங்களுக்கு நேரம் கொடுக்கலாம், அவங்களோட ஜஸ்ட் சில பேரை பார்த்து சிரித்து பக்கத்தில் உட்காந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தலை அவங்க முதுகை தட்டிட்டு போகிறது கூட ஒரு பெரிய சந்தோஷம்தான், அவங்களுக்கு அது கொடுக்கும். அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் மற்றவங்களுக்கு எவ்வளவு தூரம் சந்தோஷத்தை கொடுக்கேன், எவ்வளவு தூரம் உபயோகமாக இருக்கிறேன், என்னுடைய வருகை மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? அதன் மூலம் பரலோகத்திலையும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லையா? யோசித்து பார்ப்போம், அதைப்படி நம்ம செய்வோமா? சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம்.
உண்மையிலே ஒரு உன்னதமான வாழ்க்கைங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா இதுல கிடைக்கிற சந்தோஷம் சமாதானம் வேற எதுலயும் கிடைக்காது. இவ்வளவு தூரம் சொல்றேன், வாழ்ந்துதான் பாப்போமே.